எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறவரே, தேவ ஆவியானவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்களை தைரியப்படுத்துகிறவரே, எங்களை ஆறுதல் படுத்துகிறவரே, எங்களை உற்சாகப்படுத்துகிறவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி தேவனே. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே, பரிசுத்தரே, உங்களுக்கு ஆராதனை அப்பா,
ஆராதிக்கிறோம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியிலே உலாவ விடுங்க. அவர் உலாவி வரட்டுக்கு. உடைக்க கூடாத இடங்களை உடைத்து, கட்டக்கூடாத இடங்கள் எல்லாவற்றையும் கட்டி நம் மத்தியிலே உலாவி வருவாராக. தேவ ஆவியானவர் நம்மத்திலே எழுந்திருப்பது நமக்கு அது பலன் அல்லவா? அது எங்களுக்கு தைரியம் அல்லவா? அவரை நாங்கள் வரவேற்போம். கரங்களை தட்டி எல்லாரும் நன்றி செலுத்தி, கரங்களை தட்டி தேவ ஆவியானவரை வரவை. தேவ ஆவியானவர் வந்துவிட்டார். அதுதான் நமக்கு வாழ்வு, அதுதான் நமக்கு வாழ்வு, அதுதான் நமக்கு பலம், அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். வேறு அதிகம் அல்ல. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீங்கள் எழுந்தருளி இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களோடு தொடர்ந்து பேசுவீராக. எங்கள் எல்லாரும் பாதத்தை நாங்களும் படிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நசிரேனா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவராகவே இருக்கிறார் அல்லவா? நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு நான் போன கடந்த முறை உங்கள் மத்தியிலே பகிர்ந்த செய்தியை இன்றைக்கு நான் கேளிலே நாம் கொடுத்திருந்த பொழுது, ஆராதனை முடிந்ததின் பின்பாது ஒரு சிலர் வந்து அந்த வார்த்தை தங்களோடு பேசியதாகவும், அந்த வார்த்தைக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து அவர்கள் ஜெபம் பண்ணிவிட்டு கடந்து சென்றார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. அதே வண்ணமாக எனக்கு ஒரு நான் செய்தியில கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது அந்த 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 அவர்கள் வந்து எங்கள் மத்தியில் பேசி ஜபம் பண்ணி கடந்து போனதின் பிற்பாடு ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு பிரசங்கி ஆப்பிரிக்கா தேசங்கள் மத்தியில் நான் நம்புகிறேன், அங்கே அவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிற பொழுது சபையின் நடுவினிலே ஒரு மனிதன் எழும்பி, அவர் பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது ஒரு மனிதன் எழும்பி என்ன செய்தார்ன்னு சொல்லிச்சுன்னா, தன் கரத்தை நீட்டி அவர் சொன்ன அவர் பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிற பக்கமாக அவர் எழும்பி அவருடைய கையை நீட்டி அப்படி ஒன்றை பிடித்து தனக்குள்ளே எடுத்துக்கொண்டதாக அவர் அந்த காட்சியை கவனித்து விட்டு அவர் பிற்பாடு போய் கேட்டாராம், இந்த மனுஷன் என்ன செய்தார் என்று சொல்லி. அப்பொழுது அங்கே இருந்தவர்கள் அவர்களுக்கு என்ன சொன்னார் சொல்லிச்சினால், நீங்கள் பிரசங்கம் பண்ணின அல்லாவிட்டால் பலிபிடத்திலே இருந்து வந்த அந்த வார்த்தையை தனக்கு என்று சொல்லி அவர் எழும்பி அந்த வசனத்தை பிடித்து தான் கொண்டு போனதை அவர் காண்பித்தார் என்று சொல்லி அவர் அதை அவர்களுக்கு விளங்கப்படுத்தினார் அல்லவா? என்னுடைய கேள்வியும் இருந்தது, நாம் ஒவ்வொரு ஆராதனைக்கும் வருகிறோம், எவ்வளவுத்துக்கு நாம் வார்த்தையை வீட்டுக்கு கொண்டு செல்லுகிறோம் என்று சொல்லி இல்லையா? எவ்வளவுத்துக்கு நாம் வார்த்தையை கொண்டு செல்லுகிறேன். நான் அப்பொழுது பார்க்கிறேன், நம்முடைய ஏசியா ஜனங்கள் மத்தியிலையும் ஆப்பிரிக்கன் ஜனங்கள் மத்தியிலையும் பார்க்கிற பொழுது அவர்கள் ஆராதனையிலும் சரி தேவனுடைய வார்த்தை அங்கீகரிக்கிறதிலும் சரி ஒருபடி முன்னுக்கு என்று சொல்லித்தான் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? நமக்கு நமக்கு என்று சொல்லி வார்த்தைகள் வருகிற பொழுது நாம் வார்த்தைகளை அப்படி அங்கீகரிப்பதில்லை, அந்த வார்த்தைகளை தள்ளிவிடுவது நம்முடைய வேலையாக மாறுகிறது இல்லையா? வார்த்தை அப்படி அங்கீகரிப்பது கிடையாது. நாம் அதை எடுத்து சென்று இதுல எனக்கு என்ன பிரயோசனம் என்பதை கற்றுக்கொள்வது கிடையாது இல்லையா? வசனத்தை ஒன்று இங்கே விட்டு விட்டு போயிடுவோம் இல்லையன்னு சொல்லிச்சினால் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்லி வசனத்தை திருப்பி விட்டு போய்விடுவோம் இல்லையா? சோ வசனத்தை கேட்டு அது எனக்கு என்று சொல்லி எடுக்க கற்றுக்கொள்ளுங்க. ஒரு சிலர் நினைப்பது என்னச்சுன்னா, முழு வசனமும் நமக்குத்தான் சொல்லி நினைத்துக் கொள்வது. ஒரு செய்தியிலே ஒரு சில காரியம் நமக்கு என்று கொடுக்கப்படும், அதை கண்டுபிடிங்க இல்லையா? ஒரு சிலர் நினைக்கிறேன்னு ஒரு செய்தி கொடுத்தால் அவ்வளவு செய்தியும் எனக்குத்தான், உங்களுக்கு என்று கொடுக்கப்படுகிறதை பிடிங்க. என்ன கொடுக்கப்படும் ஒரு செய்தியில உங்களுக்கு முழுவதும் இவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல அப்படின்னு சொன்னா அவ்வளவு பேருக்கும் ஒரு செய்தி பிரயோசனப்படவே. ஒரு காரியத்தை பேசினால் அதற்குள்ள ஏதாவது ஒன்று நமக்கு இருக்கும், அதை பிடிங்க தேடி இல்லையா?
மற்றதை பார்த்து நமக்கு வருகிற வாட்டியும் விட்டு விட்டு செல்லாதீர்கள். அந்த சம்பவம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது இல்லையா? என்ன சொல்லிச்சுன்னா, அந்த மனுஷன் எலும்பி அப்படி பிடித்ததை அவர் அதுக்கு விளக்கம் கொடுத்ததும் அருமையாக இருந்தது இல்லையா? ஆமென். திருப்பிக் கொள்ளுங்கள், சங்கீதம் 139வது அதிகாரம். சங்கீதம் 139வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 139 கடைசி.
வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும்.
திருப்பி வாசிங்க.
வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும்.
வேதனை உண்டாக்கும் வழி எனக்குள்ள இருக்காண்டு சொல்லி பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆண்டவர், வேதனை உண்டாக்குகிற வழி என் வாழ்வில் இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவரே நீர் ஆராய்ந்து பாருங்கப்பா. எங்களை நாம் ஆராய்வது என்பது குறைவு பாருங்க, சொற்பமானதே. ஆகையினால தாவீது ராஜா எழுதுகிறார் என்ன சொன்னா, வேதனை உண்டாக்குகிற வழி, உமக்கு வேதனை உண்டாக்குகிற வழி என்னுடைய வாழ்விலே இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அதை ஆராய்ந்து பாரு ஆண்டவரே, அதை கண்டுபிடித்து காண்மையும் ஆண்டவரே, அதை எனக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவரே. நித்திய வழியிலே என்னை நடத்துமப்பா, சரியான வழியில என்னை நடத்தும் ஆண்டவரே. அப்படி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு ஜெபம் பண்ணுவது கிடையாது பாருங்க. நாம் ஜெபம் பண்ணுகிறோம், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுகிறோம், காரியங்களை வைத்து ஜெபம் பண்ணுகிறோம், ஆண்டவரே பதில் தேவை என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். ஆனா ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. அநேக பதில்கள் நமக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு நாமளே காரணம் தெரியுமா? என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது ராஜா புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? எல்லாவற்றிலையும் சரியான மனிதன் என்று சொல்றீர்கள், எனக்கு தெரியாது. எல்லாருடைய வாழ்விலே சரியா இருக்கிறது என்று நான் இதுவரைக்கும் காணவில்லை. ஆகையினாலே என் வாழ்க்கையிலே எது தடையா இருக்கிறது ஆண்டவரே, அது எனக்கு கண்டுபிடித்து காண்பித்து சொல்லும். நாம் இன்னைக்கு இருக்கிற வண்ணமாகவே பரலோகம் போக முடியுமா? நாம் இன்றைக்கு இப்பொழுது இருக்கிற வண்ணமாக பரலோகம் போக முடியுமா? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்குதோ என்று சொல்லி என்னை ஆராய்ந்து பாரு ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பாரு ஆண்டவரே. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க.
எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்?
திருப்பி வாசிங்க.
எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்?
எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? திருக்குள்ளதும் கேடுள்ளதும். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் எப்படி இருக்கிறது? திருக்குள்ளதாயும் கேடுள்ளதாயும் இருக்கிறபடியினால என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பாரும். வேதனை உண்டாக்குகிற வழி என் வாழ்வில் இருக்கிறதா? ஆண்டவர் இருதயத்தை கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் இருதயத்தை நிறுத்தி வைத்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் இருதயத்தின் அடிப்படையிலே வைத்தே அவர் மனிதனை நடத்துகிற தேவனாய் இருக்கிறான். இருதயத்தின் மனநிலைமையின் அடிப்படையிலேயே அவர் மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறதாம்? அது திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறதாமே. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்கிறதாப்பா, என்னை ஆராய்ந்து பாரு, என்னை ஆராய்ந்து பாரு ஆண்டவரே. நமக்குள்ளே இருக்கிற நல்ல காரியத்தை குறித்து பேசுவதில் எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை பாருங்க. ஏன் தெரியுமா? நமக்கு தெரியும் நமக்குள்ள இது இது இருக்குது. ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடாதவைகளை நாம் காண்பிக்க வேண்டும். நமக்குள்ள இருக்கக்கூடாதவைகளை நமக்கு முன்பாக கொண்டுற வேண்டும். நமக்குள்ள இருக்கக்கூடாதவைகளை தேவனுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். ஆண்டவரே இது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாதப்பா, இது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது ஆண்டவரே. சங்கீதம் 66வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 66:18.
என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார்.
திருப்பி வாசிங்க.
என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார்.
என் இருதயத்திலே நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம்? செவி கொடுக்க மாட்டார். எங்க? இருதயத்தில். வேதம் சொல்லுகிற இருதயம் அது திருக்குள்ளது கேடுள்ளதுன்னு சொல்லி அங்கே அக்கிரம சிந்தை நான் கொண்டிருந்தால் தேவன் செவி கொடுக்க முடியாது,
தேவன் நம்முடைய ஜபத்தை வேண்டுதல் செய்ய போறதும் கிடையாது, அவரும் நமக்கு பதில் கொடுக்க போறதும் கிடையாது. எப்பொழுது தெரியுமா? இருதயத்திலே நாம் நிற்கிற நிலைமையை வைத்து. வெளியில இல்லைங்க, வெளியில நீங்க எப்படி இருக்கிறீங்க அடுத்த பிரச்சனை. ஆனா உள்ளத்துல எவரும் பார்க்காத இடம், எவரும் பிரயோசித்து உள்ள வர முடியாத ஒரு இடம், அங்க நான் எப்படி இருக்கிறேன் என்பதை பார்த்துத்தான் தேவன் எனக்கும் உங்களுக்கும் பதில் கொடுப்பார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தனை, நமக்குள்ள அக்கிரம சிந்தனையா அப்படி ஒன்று இருக்கிறதா என்று சொல்லி நாம் நினைக்கலாம். பாருங்க, வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பெரிய பெரிய ஆக்களே அப்படி இருந்திருக்காங்க. இருதயம் எப்ப எப்படி இருக்கும் சொல்லி யாருக்கும் சொல்ல முடியுமா? இருதயம் எந்த நிலைமையில இருக்கும் சொல்லி யாரும் விவரிக்க முடியுமா? திரும்பியா திக்கு தரிசி, அப்படியானால் இருதயத்தை குறித்து ஏன் இப்படி எழுத வேண்டும்? எப்படி அது இருதயம் மாதிரி திருக்கும் கேடுள்ளதும் அப்பா, அக்கிரம சிந்தை இல்லாதவர்களாக இருக்க பழகிக் கொள்ளுங்க. எங்களுக்கு அக்கிரம சிந்தை அது எப்படி அப்பா? தகாதே, அது இல்லையே ஐயா. நமக்குள்ளே இருக்கிற சில சுபாவங்கள் நமக்கே தெரிகிறது இல்ல தெரியுமா? நமக்குள்ளே இருக்கிற சில காரியங்கள் நமக்கு தெரிகிறது இல்ல, அது நமக்கு தெரிகிறது இல்ல பாருங்க. அதனால நமக்கு பிரச்சனை இல்லையா? சில பேர் நாம தெரியாமலே செய்கிறோம் பாருங்க சில காரியங்கள். அதனால என்ன செய்யுங்க? கட்டாவே என்னை ஆராய்ந்து பாருமப்பா, என்னை ஆராய்ந்து பாரும். என்ன ஏப்பா? அக்கிரம சிந்தை என் உள்ளத்துல இருக்கான்னு சொல்லி என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. மற்றவர்கள் நம்மளை ஆராய்ந்தால் அது பிரச்சனையாகி விடும் பாருங்க. ஆனால் தேவன் நம்மளை ஆராய்ந்தால் அவர் சரியான இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து நிறுத்துவார் பாருங்க. அதனால என்ன செய்யுங்க? ஆண்டவரே, என் உள்ளான மனிதனை, என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கப்பா. வேதம் சொல்லுகிறது அது திருக்குள்ளது கேடுள்ளது என்று சொல்லி. ஐயா, உங்களுக்கு தெரியுமா வேதத்திலே அநேகர் செய்த பாவங்கள் இருதயத்திலே தான் செய்தாங்க. பின்னுக்கு சில காரியங்களை நான் பார்க்கிறேன் பாருங்க. அநேகர் செய்த தவறுகள் எங்க செய்தாங்க தெரியுமா? இருதயத்தில், வெளியில இல்ல. உங்களுக்கு தெரியுமா பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கிற பெரிய ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? அங்கே செய்தால் பாவம், இங்கே நினைத்தால் பாவம். அங்கே செய்தால் தான் பாவம், இங்கே நீங்க நினைத்தாலே அது பாவம். ஐயா, இதுவரைக்கும் நாம் நினைத்தவைகளை கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க, இதுவரைக்கும் நாம் சிந்தித்தவைகளை கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க, இதுவரைக்கும் நாம் போட்டதுகளை கொண்டு வந்து எங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி சொல்லுங்க. ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என் வாழ்வில் இருந்தது என்று சொல்லி சொன்னா, அக்கிரம சிந்தை என் இருதயத்தில் இருந்தது என்று சொல்லி சொன்னா, என்னை ஆராய்ந்து பார்த்து நடத்துங்கப்பா, ஆராய்ந்து நடத்து. ரோமர் முதலாவது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. ரோமர் முதலாவது அதிகாரம் 21வது வசனம்.
அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாலும் மகிமைப்படுத்தாமலும் சோத்தெரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது.
தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அநேகருக்கு தேவனை தேவன் என்று தெரிந்தும் அவரை தேவனாக அங்கீகரிப்பதில்லை. இது எதற்கு நமக்குன்னு சொல்லி கேட்கிறீங்களா? தேவனை தேவனாக அங்கீகரிக்காதவர்களுக்கு நான் பேசுகிறேன். அநேகர் ஆராதனைக்கு வர்றாங்க பாருங்க, தெய்வம் இருக்கிறார் என்று சொல்லி நம்புவாங்க பாருங்க, ஆனா உணர்வடைவதில்லை பாருங்க. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
அவர்கள் தேவனை அறிந்தும்,
அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறாங்க,
அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும்,
அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்துவதில்லை. இது பெரிய பிரச்சனைகள் பாருங்க சபைகள்ல. அநேகர் தேவனை தேவனாக பார்ப்பார்கள் ஆனால் மகிமைப்படுத்துவதில்லை. பரந்து வாசிங்க.
அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தெரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினால் ஏவுகிறானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது.
உணர்வில்லாத இருதயம் பாருங்க எங்க, அது இருளடைந்துதான் பாருங்க. தேவனை தேவன் என்று சொல்லி அறிந்தும் தேவனுக்கு நாம் மகிமைப்படுத்தாமல் தேவனுக்கு உரிய கனத்தை நாம் கொடுக்காமல் இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? இருதயம் இன்னும் இருளடைந்து போய்விடும். தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிற பொழுது ஆராதனை செலுத்துங்க, மகிமைப்படுத்துகிற பொழுது தேவனுக்கு மகிமையை கொண்டு வாங்க. இல்லையோ நம்முடைய இருதயம் இருளடைந்து போயிருங்க. உணர்வில்லாமல் கொஞ்ச நாள் போக போக உணர்வே இருக்காது பாருங்க. தேவனா உணர்வே இருக்காது பாருங்க. மகிமையா உணர்வே இருக்காது பாருங்க. என்னது நாம் ஒவ்வொரு நாளும் செய்யாமல் விட 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 அதுல உணர்வே இல்லாமல் போயிரும் பாருங்க. நீங்க ஆராதிக்காமலே இருந்து பாருங்க, நாலு கிழமை ஆராதிக்காம இருந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் அந்த உணர்வு இருக்கோ நமக்கு தெரியாது. நாலாவது கிழமை உணர்வு இல்லாமல் போய்விடும் பாருங்க, மந்த நிலைமை ஆகிவிடும் பாருங்க. இருதயத்துல ஆராதனைக்குரிய அந்த உணர்வே இல்லாமல் போயிரும் பாருங்க. ஏ தெய்வம் எனக்கு தெரியும் பாரு, ஆனா மகிமைப்படுத்துறது இல்ல. ஆராதனைக்கு வந்திருக்கிறோம், ஆராதனை தேவன் இருக்கிறான்னு சொல்லி நமக்கு தெரியும், ஆனா ஆராதனை செய்வதில்லை. அதுக்கு பிறகு ஆராதனை செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாலும் அதை பத்த வைக்கிறது சரியான கஷ்டம் பாருங்க. அதை பத்த வைப்பது என்னது சரியான கஷ்டம் பாருங்க. அந்த வசனத்தை திருப்பி பாருங்க, அவர்கள் தேவனை அறிந்திருந்தும்
அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும்
அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல்
சோத்தறியாமலும் இருந்து
தங்கள்
சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது.
உணர்வே இல்லாமல் போயிட்டு பாருங்க, உணர்வே இல்லாம போயிட்டு ஆராதனை அதுல உணர்வில்ல பாருங்க. அக்கிரம சிந்தையுள்ள இருதயம், உணர்வில்லாத இருதயம். நீதிமொழிகள் 6:12 வசனத்தில் இருந்து வாசிங்க.
பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியம்
பேசித் திரிகிறான்.
அவன் தன் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான். அவன் இருதயத்திலே திரியாவரம்
உண்டு,
இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான்.
ஓகே, அடுத்த வாசிக்கு தொடர்ந்து.
6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவறுப்பானவைகள். அவையாவன மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்ச்சாட்டி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே.
6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவறுப்பானவைகள். அவையாவன மேட்டுமையான கண் பாருங்க. இவைகள் எல்லாம் இருதயத்தில் இருந்து புறப்படாமல் வருகிறது ஒன்று அல்ல, விளங்குறதா? மேல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லினால் இருதயத்தில் இருக்கிறது குறித்து பேசப்படுது. எங்க 14 வசனம், அவன் இருதயத்திலே என்று சொல்லி ஆரம்பிக்கப்படுகிறது. மேட்டுமையான கண் பாருங்க, அது நம் இருதயத்திலே புறவாதிருப்பதாக, இருதத்திலே அது புறவாதிருப்பதாக. பொய் நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை. அடுத்த வாசிங்க,
துராலோசனையை புனைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்ச்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே.
சகோதரர்களுக்குள்ளே என்னத்தை உண்டு பண்ணுகிறது?
விரோதத்தை
உண்டு பண்ணுகிற இவைகளே. எங்க இருந்து இவைகள் எல்லாம் புறப்படுகிறது? இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறது பாருங்க. நமக்கே தெரிகிறது இல்ல நம்ம இருதயம் எப்படிப்பட்டது என்று சொல்லி. எல்லாருக்கும் தெரிந்தது என்ன தெரியுமா? இருதயத்தில் தொட்டா நாம செத்து போயிடுவோம் சொல்லி. இருதயத்தை அவ்வளவுத்துக்கு தான் எல்லாரும் கணக்கு போட்டு வச்சிருக்கிறோம் பாருங்க. இருதயத்தில் பிடிச்சிருந்தா செத்து போயிடுவோம் சொல்லி. ஆனா எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அந்த இருதயம் அது திருக்குள்ளதப்பா, கேடுள்ளது. இந்த இருதயத்தில் இருந்து வருகிற காரியங்களை என்ன முடியுமா? இருதயத்தில் இருந்து வருகிற காரியங்களை சொல்ல முடியுமா? இருதயத்தில் இருந்து வருகிறவைகள் மற்றவர்களை அழித்துவிடும். இருதயத்தில் இருந்து புறப்படுகிறவர்களை மற்றவர்களை வாழ விடாது. இருதயத்தில் இருந்து புறப்படுகிறவர்கள் அநேகரை தின்னால விட்டுவிடும். வேதத்திலே அநேக இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இருதயத்திலே நிறைவேற்றப்பட்ட காரியங்களே அநேக காரியங்களின் தேவனுடைய சித்தமும் உடைக்கப்பட்டு போனது. உன் இருதயத்தை குறித்து கொஞ்சம் சொல்லப்பா, உன் இருதயம் எப்படிப்பட்டது? பெரிய பெரிய தேவ மனுஷர்கள், பெரிய பெரிய ஊழியர்கள் எழுதுறாங்க, இருதயமா அது முடியவே முடியாது. எல்லாம் இங்க இருந்து புறப்பட்டு வருகிறது பாருங்க, இங்க இருந்து புறப்பட்டு வருகிறது பாருங்க. நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக வைப்போமாக. தேவன் ஆராயட்டுக்கு, ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கப்பா, என்னால முடியல ஆண்டவரே,
என்னால முடியலப்பா. சில காரியங்கள் எங்களால முடியாது, உங்களுக்கு தெரியுமா? சில காரியங்களை சரிப்படுத்த எங்களால முடியாது. நமக்குள்ள சில பலவீனங்கள் இருக்குன்னு சொல்லி தெரிந்தும் நமக்கு அவைகளை சரிப்படுத்த தெரியாது. நமக்கு முடியறது இல்ல. நம்ம முயற்சி எடுக்கிறோம், ஆனா தோத்துறோம் பாருங்க. அடுத்த நேரம் முயற்சி எடுக்கிறோம், சில வேலை நமக்கு நன்று தெரியும், இது தகுந்ததல்ல. எனக்கு எனக்குள்ள இருக்கிற சில காரியங்கள் தெரியும் பாருங்க, முயற்சி எடுப்பேன், ஆனா மற்றவர்கள் பிடித்துக் கொள்ளாத படிக்கு அப்படி சரிப்படுத்திடுவேன். எனக்கு என்ன குறிச்சு கொஞ்சம் தெரியும் பாருங்க, என் இருதயத்தை குறிச்சு எனக்கு கொஞ்சம் தெரியும் பாருங்க, மற்றவங்க பிடிக்காத படிக்கு நான் சரிப்படுத்திடுவேன். இதுக்கு பெயர் தந்திரம். அநேகர் நம்ம பலவீனங்களை தெரிந்து கொள்ள விரும்புறதில்லை. நம்ம இருதயம் நமக்கு என்னத்தை காண்பிக்கிறது விளங்குகிறதும் இல்ல. ஆனா தாவீது ராஜா அப்படி இல்லை பாருங்க, வேதனை உண்டாக்குகிற வழி இருக்குதா சொன்ன ஆண்டவர, உண்மை நான் வேதனைப்படுத்துறேன் ஆண்டவர. இங்க பாருங்க, தேவனை வேதனைப்படுத்தாத ஒரு மனுஷன் மற்றவர்களை வேதனைப்படுத்துவான் என்பதிலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. விளங்குச்சுதா என்று சொல்லிச்சுன்னா, தேவனை ஒரு மனுஷன் வேதனைப்படுத்தினால் மற்றவர்களை வேதனைப்படுத்துவது ஈஸியான காரியம். விளங்கிச்சுதா? தாவீது ராஜா எப்ப பார்த்தாலும் தேவனை பார்த்து கொண்டே இருந்த ஆண்டவரே, ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, சரியா இருக்கா, வேதனையா இல்லையா? மேட்டிமையான கண்களை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க அதை சொல்லுங்க. தெரியாதவர்களுக்கு பிரசங்கிச்சு என்ன செய்யறது? மேட்டுமையான கண்களை பார்த்திருக்கீங்களா? இல்ல, சில வேலைகள்ல பார்த்தா அவங்கள மாதிரி ஒருத்தரும் இல்ல, அப்படித்தான் இருப்பாங்க. ஆனா சில வேலைகள்ல அவங்களோட பார்வை மாறும் பாருங்க, சரக்கண்டு பார்வை மாறிடும். அப்ப தெரியும் இந்த பார்வையிலேயே சில காரியங்கள் இருக்குன்னு சொல்லி. அது மேட்டுமையான கண்கள் பாருங்க. என்னட்ட இது இருக்கிறத காண்பிக்கிறதுக்கு என்னுடைய நடையும் என்னுடைய கண்ணும் காணும் பாருங்க. மேட்டுமையாக நடந்து கொள்வது, இதான் லூசிவருக்கு பெரிய பிரச்சனையே ஆயிட்டு இல்லையா? லூசிவர் விழுந்துட்டா, இங்க இருக்கிற நமக்கு தான் அது விளங்கல. மேட்டுமையான கண், அவர் பார்த்தா ஒரு பார்வை பாருங்க, பார்வையிலேயே பிரச்சனை தீர்த்துருவாங்க இல்லையா? மேட்டுமையான கண், பொய் நாவு. பொய்யை குறித்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது பாருங்க. பொய் வந்து நாம பேசுகிறது இல்லைன்னு நான் கத்திரிக்கலை நம்புறேன் பாருங்க இல்லையா? கூடுமானால், முடியுமானால், முடியுமான அளவுக்கும் நாம் பொய் பேசுகிறது இல்லைன்னு சொல்லி தேவனுக்குள்ளே நான் பலமா நம்புறேன் பாருங்க இல்லையா? வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, பொய் பேசுகிறவர்களை குறித்து ஆண்டவர் விவரிக்கிறார். விளங்குறதா? ஆகையினால நாம பொய் பேச மாட்டோம்னு நான் நம்புறேன் பாருங்க, நம்புறேன். அடுத்தது என்ன சொல்லுகிறது? குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை. பழைய பாட்டிலே குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தினாத்தான் குற்றம். இன்றைக்கு நாம் அப்படி நினைச்சு அவங்களை கஷ்டப்படுத்தி அவங்களை துன்பப்படுத்தி அவங்களை நடத்தணும்னு சொல்லிச்சுன்னா, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் வேற இல்ல பாருங்க. துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், இது எனக்கு ரொம்ப பிடிச்சு கொண்டது பாருங்க. துர் ஆலோசனை, அதை கொண்டு வந்து இணைத்து பிணைக்கிற இருதயம் ஒன்று இருக்கு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு மாத்திரம்தான் தெரியும் பாருங்க இல்லையா? துர் ஆலோசனைகளை கொண்டு வந்து பிணைத்து இணைத்து அதை ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க பாருங்க. அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் நாம் இருக்கவே கூடாது இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? ஆசீர்வாதமான பக்கம், இருதயத்திலே ஆசீர்வாதமான பக்கம் கணக்கு இருக்குது, அதை குறிச்சு பேசலாம்னு சொல்லி. ஆனா அதுல பேசல நமக்கு தெரியுமே, உடனே அது ஜீவ ஊர் நீ ஊட்டு பெருக்கெடுத்து ஓடுகிற இடம் சொல்லி விஷயத்தை முடிச்சிருவோம் இல்லையா? இல்லையா? துர் ஆலோசனைகள் பிணைக்காத படிக்கு நம்முடைய இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், நம்முடைய கால் எதற்கெல்லாம் விரைந்து ஓடுது என்பதை நிறுத்தி வைத்து பாருங்கப்பா. சும்மா ஓட விடாதீங்க, காலை கண்ட மாதிரி ஓட விடாதீங்க. உன்னுடைய கால் ஊழியத்துக்கு ஓடுதா, அதை நிறுத்தி வைத்துப்பார். உன்னுடைய கால் ஆராதனைக்கு ஓடுதா, அதை நிறுத்தி வைத்துப்பார். உன்னுடைய கால் வேறு எதுக்கெல்லாம் ஓடுது என்பதை நிறுத்தி வைத்துப்பார். அப்ப அது அவசியம். நம்முடைய கால் ஒரு கிழமையில என்னெல்லாம் செய்து முடிக்குது? தீங்கு செய்வதற்கு நம்முடைய கால் ஓடாத படிக்கு. சில பேருக்கு நம்முடைய கால் தீங்கு செய்ய போனாலும் விளங்குறது இல்ல, தெரிகிறது இல்ல, புரிகிறது இல்ல. காலுடைய வேலை என்ன தெரியுமா? நடப்பது தான். ஆனா எங்க நடக்கணும், எப்ப நடக்கணும், எங்க போகணும்ன்றது என்னுடைய பொறுப்பு. ஆனா அது வேலை என்ன? எங்க இருந்தாலும் கிடுகிடு போய்கொண்டே இருக்கும் இல்லையா? சொல்ல தேவையில்லை இல்லையா? அது வேலை, அது வாயிற வேலை என்ன? அது பேசுறது, அது வேலை. பேசிக்கொண்டே இருக்கும் பாருங்க. ஆனா என்னத்தை பேசணும், எதை பேசணும், எப்ப பேசணும் என்பதை யாரு சொல்றது? நான் தான் சொல்லணும், நான் தான் சொல்லணும். தீங்கு செய்வதற்கு விரைந்தோடாதபடிக்கு நம்முடைய கால்களை பாதுகாக்க வேண்டியது நமக்கு முக்கியமாமே. அப்படியே வாசிங்க சங்கீதம் 78:8 அதிகாரம் 18 வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. நான் வாசித்து விட்டு ஒரு சில சம்பவத்தை நான் பார்த்து நான் கடந்து செல்ல விரும்புறேன். வாசிங்க சங்கீதம் 78:18.
தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள்.
பரீட்சை பார்க்கிற இருதயம் நமக்கு தகுந்ததல்ல. திருப்பி வாசிங்கத.
தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள்.
வனாந்திரத்தில் இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? தங்களுக்கு தேவையானதை கேட்டு தேவனை பரீட்சை பார்த்தாங்க. பாத்தீங்க, அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்கவே கூடாது. பாருங்க, தேவனை பரீட்சை பார்க்கிறது, தேவனை பரீட்சை பார்ப்பது, தேவனை பரீட்சை பார்ப்பது எப்படி தெரியுமா? நமக்கு எது பிடிக்குமோ அதை கேட்பது, இச்சை பண்ணி கேட்பது. பாருங்க, எனக்கு இது பிடிச்சிருக்கு அதனால தாருமாண்டவர். பழைய பாட்டில் அதுதான் செய்தாங்க பாருங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சதோ அதெல்லாம் தேவன் தர வேண்டும் சொல்லி ஒட்டக்கால நின்றாங்க, தேவனை பரீட்சை பார்த்தாங்க. பாருங்க, நாமளும் இன்னைக்கு என்ன செய்யறோம் தெரியுமா? நமக்கு எது பிடிச்சதோ அதை தேவன் எங்களுக்கு தரணும். நமக்கு எது பிடிச்சதோ தேவன் அதை எங்களுக்கு செய்யணும். நமக்கு எது பிடிச்சதோ அது நம்முடைய வாழ்க்கையில நாம பார்க்கணும்னு சொல்லி நாம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம், எங்களுக்கு பிடிச்சதை எல்லாம் நமக்கு தேவன் தர வேண்டும் சொல்லி இச்சித்துக் கொள்ளுகிறோம். பாருங்க, அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இல்லாது இருக்க வேண்டியது நமக்கு அவசியமாகும் இல்லையா? ஆகையினால நமக்குள்ளே இருக்கக்கூடாதவைகள் அதுல சில சம்பவங்களோடு சேர்த்து சில காரியங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், 2 சாமுவேல் 6:16 16 வசனத்தையும் வாசிங்க.
தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்துக்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்த போது
16 வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய பரிசுத்தப்பட்டி தாவீது நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது தாவீது ராஜா என்ன செய்தார்? நடனம் பண்ணி தேவனுக்கு ஆராதனை செய்கிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் இல்லையா? நடனம், ஆராதனை, என்னத்துக்கு ஆராதனை? ஏன் ஆராதனை? கர்த்தருடைய பரிசுத்தப்பட்டு வருகிறது, கர்த்தர் பேசுகிற இடம் அது, அங்க இருந்து தேவனுடைய சத்தம் வருகிறது, அது என் நகரத்துக்குள்ளே வருகிறது அல்லவான்னு சொல்லி தாவீது ராஜா ஆடி 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 முன்னுக்கு ஆடிக்கொண்டு போனத அந்த மனுஷி என்ன செய்யறா தெரியுமா? தன் இருதயத்திலே அவமதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இருதயத்தில என்ன செய்தாங்க? அவமதிச்சாங்க. பாருங்க, வெளியில அவமதிக்கிறது என்னமான்னு பாருங்க. என்ன நான் யோசிச்சேன், ஆண்டவர் இருதயத்திலேயே அவமதிக்கிறவங்களை நீங்க எப்படி கவனிச்சா, வெளிப்பிரகாரமாக அவமதிக்கிறவர்கள் நீங்க எப்படி கவனிப்பீங்க ஆண்டவரே என்று சொல்லி நான் கேட்டேன். பாரு, உள்புறமாக உள்ளுக்கு அதிகம் அவளை ஒளிச்சிருந்து உள்ளுக்கு மறைந்திருந்து தாவீது ராஜா ஆடின ஆட்டத்தை பார்த்து தன் இருதயத்திலே நகைத்தாளா, நகைத்தாளா? என்ன நடந்தது தெரியுமா? அவட வாழ்நாள் கடைசி வசனத்தை வாசிங்க, 23.
சவுலின் குமாரத்தை ஆகிய மீகாளுக்கு மரணமடைய நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது.
யாரை நாம் இருதயத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானதுங்க, மிகவும் முக்கியமானது. அதிகம் தாவீது ராஜா அவர் தேவ மனுஷன், தேவ காரியமாக நடந்து வந்து கொண்டு இருக்கிறான். தேவ காரியம் இன்றைக்கு அநேகருக்கு தேவ மனுஷர்களுக்கு முன்பாக எப்படி நடக்கிறதுன்றே தெரியாம போயிட்டு, அதுல விளையாட்டுத்தனமாகவும் சிலது போய்கொண்டிருக்குது. எப்ப ஆண்டவருடைய கரம் இதில் வைக்கப்படுகிறதோ எனக்கு என்ன சொல்ல தெரியாது, விளங்குறதா? சில வேளைகள்ல சில காரியங்கள் சரியாகவும் நன்மையாகவும் தெரியும். பாருங்க, சரி நானும் தான் ராஜாவாக இருந்திருந்தா இப்படி ஆடினா ஒரு மாதிரி தான் இருந்திருப்பேன். பாருங்க, நான் ராஜா இல்லையா? அது எப்படி நான் ஆடுறதுக்கு வந்துச்சுனா நாலு பேரை பிடிச்சி விட்டுருப்பேன். பாருங்க, ஆடு நீ ஏன் சொல்லா, ஆண்டவருடைய பரிசுத்தப்பட்டி போவதற்கு முன்பாக தூக்க வேண்டிய ஆள்ல இருந்து ஊத வேண்டிய ஆள் வரைக்கும் ஆண்டவர் பிளான் பண்ணார். ஆடுறதுக்கு தான் ஒருத்தனை வைக்கல. பாருங்க, நான் என்ன செஞ்சிருப்பேன், நாலு பேரை பிடிச்சி ஆடுங்க தேவனுக்கு முன்பாக என்று சொல்லி விட்டுருப்பேன். சரி, ஆண்டவர் அதை அங்கீகரிச்சு இருக்கலாம், ஆண்டவர் இதை ஒரு நல்ல காரியம் செய்தான்னு சொல்லி போயிருக்கலாம். ஆனா ஆனா நகைச்சாங்க பாருங்க, அது ஆண்டவருக்கு பிடிக்கல, ஆண்டவருக்கு பிடிக்கல. ஏன் நகைச்சாங்க தெரியுமா?
ஒருவேளை இவன் தாவீது ராஜாவை நகைச்சிருந்தா ஓகே, ஆனா அவன் ஆடின இடம் எங்க தெரியுமா? அவன் நின்று கொண்டு இருந்த இடம் எங்க தெரியுமா? அவன் பரிசுத்த பெட்டிக்கு முன்புக்குத்தான், பரிசுத்த பெட்டிக்காகவே தான் அவன் ஆடினான். ஆண்டவர் சும்மா விட மாட்டார் ஐயா. இவைகளை எல்லாம் பாரு. இந்த பாரு ஆராதனையில நாம பல தடவை சொல்லியும் நமக்கு விளங்குற மாதிரி இல்ல. பாருங்க, ஆராதனையில நாம் என்ன செய்கிறோம் என்பது தேவனுக்கு மிகவும் முக்கியமானது. விளங்குறதா? ஆராதனையில நாம் நடத்தைகள், பேச்சுக்கள், செயற்கைகள் எல்லாம் தேவனுக்கு மிகவும் முக்கியமானது. ஏன் தெரியுமா? இது ஆண்டவருடையது, இது தேவனுடையது, இது தேவனுடைய சமூகம், இது தேவனுடைய ஆராதனை என்பதிலே அவருக்கு வைராக்கியம் இருக்குது. ஐயா, உனக்கு இருந்ததோ எனக்கு இருந்ததோ இல்லையோ அடுத்த பிரச்சனை. ஆனா தேவனுக்கு அவருடைய மனவாட்டியாகி சபையிலே வைராக்கியம் இருக்கிறது என்பதை நாம் ஒரு காலத்திலேயும் மறந்துவிடக்கூடாது. ஒரு காலத்திலையும் நாம் மறந்துவிடக்கூடாது. சில காலங்கள், சில நேரங்கள், சில நிர்பந்தமான இடங்களை நாம் மறந்து விடுகிறோம். சும்மா ஆடின ஆட்டத்துக்கு நகைச்ச மனுஷிக்கு இந்த கதி என்ன சொல்லிச்சுன்னா, நாம் ஆடுற ஆட்டத்திற்கு என்ன கதிங்க? என்ன கதி? வேதத்துல பின்னுக்கு முன்னுக்கு இந்த பாருங்க, நம்ம வாழ்க்கையில நடக்காத சம்பவங்கள் இந்த புத்தகத்துல கிடையாது. இந்த புத்தகத்துல நடக்காத ஒரு சம்பவம் எங்க வாழ்க்கையில நடக்க போறதும் கிடையாது. நல்லாய் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான நேரத்துல எந்த சம்பவத்தை எடுத்து வைத்து பார்க்க வேண்டும் என்பதற்கு நமக்கு வேதத்தை குறித்து அறிவு இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற எந்த காரியத்திற்கும் இங்க வசனம் இல்லாமல் கிடையாது. எடுத்து வைத்து பார், ஆண்டவரே எப்படி இந்த காலத்திலே நான் நடந்து செல்வது, எப்படி இந்த காலத்திலே நான் நடந்து செல்வது? இருதயத்தில முறுமுறுத்து, இருதயத்தில தேவையில்லாதவைகளை சிந்தித்து, இருதயத்தில தகாதவைகளை கொண்டு வந்து நாம் தேவனுக்கு முன்பாக விழுந்து விடாத படிக்கு என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல இருக்குதான்னு சொல்லி என்னை பாரும் ஆண்டவர, என்னை பாரும் ஆண்டவர. நம்ம இருதயத்தை நாம் எத்தனை நாள் பார்த்திருக்கிறோம்? நம்ம இருதயத்தை நாம் எத்தனை நாள் கவனித்திருக்கிறோம்? நம்ம இருதயம் என்ன செய்யுது, என்ன போகுது, எங்க வருகுது என்று சொல்லி எத்தனை நாள் நாம் கவனித்திருக்கிறோம்? வேத வசனத்தை வைத்து இருதயத்தை எத்தனை நாள் நாம் புடம்பட்டிருக்கிறோம்? எத்தனை நாள் வேத வசனத்தோடு எங்களுடைய இருதயத்தை ஒப்பிட பண்ணி இருக்கிறோம்? அநேகருக்கு தேவ காரியங்கள் இதே மாதிரி தான் தோன்றும். பைத்தியமாக அநேகருக்கு தேவ காரியங்கள் செயல்படுகிற பொழுது, தேவ சித்தத்தின்படி சில காரியங்களை நடத்துகிற பொழுது அநேகர் இப்படித்தான் பிரமிப்பது. இது என்ன? இது இது இப்படி செய்யணுமா? இது சரியா? இது பிழையா? ஆனா உன் இருதயத்தில் ஓடுகிற எல்லா ஓட்டத்தையும் என் ஆண்டவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை நீ ஒரு நாளும் மறக்க கூடாதப்பா. ஐயா, உன்னை மாத்திரம் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அவன் கவனிச்சு தான் இருக்கிறார். ஆனா உன்னை இன்னும் மேலாக கவனிக்கிறார் பார். விளங்குறதா? அதுக்கு பிரதிபலா பின்னுக்கு பாத்தீங்கன்னா, மீகாளுக்கு மரணம் வரைக்கும் ஆண்டவர் குழந்தை கொடுக்கவே இல்லை பாரு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? தாவீதை நீ நகைச்சிருந்தா அது உன்னோட போயிருக்கும். ஆனால் அவர் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பா நின்றாரே, அவர் பரிசுத்த ஸ்தலத்துல நின்றாரே, அந்த பெருமையில அந்த மனுஷன் ஆடினானே, அதை நீ நகைச்சியே, அது சரியா? அது சரியா? இன்னைக்கு அவரை போல எத்தனை பேர் நாம இருக்கிறமோ தெரியாது. தாவீது ராஜா ஆடினது சரியா புளியா? தாவீது ராஜா சொன்னது சரியா புளியா? தாவீது ராஜா வந்த விதம் சரியா புளியா? தாவீது ராஜா போன விதம் சரியா புளியா? தாவீது ராஜா செய்தது சரியா புளியா? திருப்பி கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க.
பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினரத்தை பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன?
திருப்பி வாசிங்க.
பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தை பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன?
சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பியது என்ன? சாத்தான் என்ன செய்தா உன் இருதயத்தை நிரப்பினது என்னப்பா? அனனியா சப்ரா யாருங்க? ஊழியக்காரங்க, விசுவாசிங்க, அப்போ சில நாட்கள்ல நல்ல ஊழியம் செய்தவங்க, அவங்க நிக்கிற இடம் கூட தேவனுடைய சமூகம். அப்ப பேதுரு என்ன கேக்குறாங்க? வாயா, உன் இருதயத்தை சாத்தான் நிரப்பினது என்னப்பா? இன்னைக்கு சாத்தான் நிரப்பப்பட்ட இருதயத்தில் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? உங்களை கேட்கிறேன், உங்களுக்கு உங்களை கண்டுபிடிக்க தெரியுமான்னு கேட்கிறேன். மற்றவர்களை கண்டுபிடிக்கிறதுல நாம எல்லாம் பெரிய ஆக்கள் பாருங்க. நாம நம்மளை கண்டுபிடிக்கிறது தெரியுமான்னு சொல்லி கேட்கிறேன். இன்னைக்கு அனைவருடைய நினைப்பும் வளர்ப்பும் எப்படி இருக்கு தெரியுமா? பிசாசு என்னை தொடவே மாட்டான்,
எனக்கு கிட்ட வரவே மாட்டான், நீ ஒழுங்கா இருந்தா வரவே மாட்டான். உண்மைதான்,
இவங்களும் ஊழியம் தானே பசைதாங்க, இவங்களும் தேவ சமூகத்துல தானே நின்றாங்க, ஆனா காணிக்க கூட கொண்டு வந்தாங்களே. அவங்களை பார்த்து என்ன தெரியுமா கேக்குறா பேதர், இந்த வாயா பிசாசு உங்க இருதயத்தை எப்படிப்பா நிரப்பினா? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி
அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை
வஞ்சித்து வைத்து
பரிசுத்த ஆவியினிடத்தை பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன?
சொல். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஆராய்ந்து கண்டுபிடிக்க நேரமே இல்லை எங்களுக்கு. சாத்தான் எப்பப்போ என்னென்ன நம்ம காதுக்குள்ள ஊதி விடுறான்னு சொல்லி நமக்கே விளங்குறது இல்ல. என்ன சொல்லுகிறான்? இதோட பிரதிபலம் என்ன ஆயிட்டு தெரியுமா? சரி, அவங்களுக்கே தெரியாது. இப்ப அனன்யா சப்புராளுக்கு பிசாசு அவங்களுக்கு இருக்கிறது தெரிஞ்சிருந்தா இப்படி வந்திருக்க மாட்டாங்கப்பா. அவங்களுக்கே தெரியல. இன்றைக்கு தேவ மனுஷர்கள் சில காரியத்தை சொன்னா அங்கீகரிக்க முடியல. யாருக்கு? நமக்கு. எவ்வாறப்பா இதை விட்டுடு, இது தகுந்ததில்ல உனக்கு, இப்படி பேசாத, இப்படி செய்யாத. ஏன் இப்ப பாருங்க, ஒரு மனுஷனை இப்ப என்ன வந்து பிசாசு கொஞ்சம் சரி இதுன்றான்னு சொல்லிச்சுனா நேரம் வந்து நமக்கு போதனை சொல்ல மாட்டேன். பாரு, உனக்குள்ள பிசாசு இருந்து பின்னிக்கு கிரியை செய்து கையேடுன்னு சொல்லி வளைஞ்சா. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயா, இந்த காரியம் உனக்கு தகுந்தது இல்ல, கையேடு வேணா, இது இதை விட்டுடு என்று சொன்னா அது எங்க விடுறது, அது எங்க பேசாம இருக்கிறது. பேதர் சொல்ற, ஐயா உனக்குள்ள ஆவி இப்படி இறங்கினது வஞ்சித்திருக்குது, உன் இருதயம் நிறைந்திருக்கிறது. நம்ம இருதயம் எப்படி இருக்கும் சொல்லி உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு இப்ப இருக்கிறீங்க பாருங்க, நல்லா இருக்கும் இருதயம். அடுத்த நிமிஷம் நம்ம இருதயம் எப்படி இருக்கும் சொல்லி உங்களால் கற்பனை பண்ண முடியுமா? இருதயம் என்பது அது தனிப்பட்ட ஒரு உலகம் பாருங்க. இருதயம் என்பது அது கண்ட மாதிரி போய்கொள்ளும், கண்ட மாதிரி சொல்லிக்கொள்ளும், கண்ட மாதிரி நினைத்துக்கொள்ளும், கண்ட மாதிரி பேசிக்கொள்ளும். அது தனிப்பட்ட உலகம் பாருங்க. பேதுரு என்ன சொன்ன? ஐயா உங்க இருதயத்தை சாத்தான் நிறைத்திருக்குதே. என்ன ஐயா? நம்முடைய இருதயத்திலே இருக்கக்கூடாதவைகள், தகுந்தவைகள் அல்லது என்ன தெரியுமா? அப்படி நகைப்பது நமக்கு ஏற்றதல்ல. அதுல நான் சொல்ல மறந்துட்டேன், இவர்களுக்கு முன்பாகவும் எந்த வயதி உயர்ந்தவர்களுக்கு முன்பாகவும் நம்முடைய இருதயத்திலேயோ சேர்க்கையிலேயோ நகைக்காத படிக்கும், தள்ளிவிடாத படிக்கும் எச்சரிக்கையாக இருங்க. அது உனக்கு ஏற்றது கிடையாது, தகுந்தது கிடையாது. விளைஞ்சுதா? சில பேர் கொலை செய்தாலும் கூட அவர்களை எப்படி நடத்தணும்ன்றதை கண்டுகொள்ளணும். நமக்கு அது தெரிகிறது இல்லை. அநேகரை சில வயபோது ஏழ்வாயுதல தெரிந்தோ தெரியாமலோ சில காரியங்களை செய்திருக்க, அதை கூட எப்படி நடத்தணும்ன்ற அறிவு நமக்கு இருக்கணும். ஆகையினால என்னச்சுதான் அந்த வசனத்தை மூன்றாம் வசனத்தை திருப்பி வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி
அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் போய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது.
வஞ்சிக்கிறது என்பது நம்முடைய இருதயத்திலேதான் புறக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? வஞ்சிப்பது அது இருதயத்திலேதான் புறக்கும் பாரு, அது கையால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படி வஞ்சிக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்காத படிக்கும், நாமளும் மற்றவர்களை வஞ்சியாத படிக்கும் எச்சரிக்கையுள்ளவர்களாக இருங்க. மற்றவர்களை எப்படி வஞ்சிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? மற்றவர்களை வஞ்சிப்பது எப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? மீன் போட்டு சுறா பிடிக்கிற மாதிரி செய்வாங்க. சின்ன காரியத்தை விட்டு ஒன்றும் தெரியாது, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒன்றும் தெரியாத சிலர் இடத்துல போய் நீங்க தான் ராசான்னு சொல்லி இருக்கிறதையும் இருந்துட்டு வந்துடுவாங்க பாரு. வஞ்சித்து நடத்துவது, வஞ்சித்து நடத்தாதீர்கள். ஒருவரையும் வஞ்சனையின் சிந்தனையிலே நடக்காதீர்கள், பேசாதீர்கள். அநேகர் வஞ்சித்து பேசுவார்கள், அது தகுந்ததல்ல. அங்கால நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி நீ தேவனத்திலேப்பா போய் சொன்னான்னு சொல்லி விழுந்து மடிஞ்சாங்கன்னு சொல்லி நான் பாக்குறேன். இந்த நாட்கள்லே கத்தருக்குள்ளே அற்புதமாக மறிப்பது குறைவு. இந்த நாட்களிலே மறித்தவர்கள் எழுப்புற நாட்களாக இருக்கிறது. அந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கத்தருக்குள்ளே மடிந்தவர்கள் தான் ஏராளம். பழைய பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தவறு செய்தா உடனே மறித்து விடுவார். புதிய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அநேகர இயேசு நாமத்துல எழுப்பு எழுப்பு என்று சொல்லி எழுப்பிக் கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? அங்க நீங்க பாத்தீங்கன்னா இதுவும் புதிய ஏற்பாட்டுல இது அப்போஸ்தலர் நடவடிக்கை நடந்தது. எனக்கு இன்று வரைக்கும் ஆச்சரியம், இந்த புதிய ஏற்பாட்டுல இப்படி எப்படி நடந்தது? உடனடியாக மறித்தார். உங்களுக்கு தெரியுமா, பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தேவ ஜனங்கள் வழியில் தப்பி போகிற பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட அசாதாரணமான காரியத்தை செய்து ஜனங்களை திரும்ப கொண்டு வருவார், சரியா நடத்துக்கு கொண்டு வருவார். எனக்கு இன்றைக்கும் விருப்பம் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணும், சபைகள் அடிக்கடி நடக்கணும் பாருங்க. அப்பதான் தேவனுக்குரிய பயம் நமக்கு கிடைக்கும் பாருங்க. இல்லையோ நிர்விசாரத்திலே வாழ்ந்து விடுவோம். நிர்விசாரம், ஏனோ தானோ. தேவன் ஆலயத்துக்கு போனா சரிதானே, வந்தா சரிதானே, பயம் இல்லாமல் போய்விடும் பாருங்க. தேவனுக்குரிய பயத்தை நாம் கொடுக்காம போறோம். நான் ஆண்டவர் நான் பிதாவானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கப்பா? எங்க? ஒரு மனுஷன் நடக்கிறதுலயும் பேசுவதிலையும் நிப்பதிலையுமே தெரியும் ஒரு மனுஷன் தேவனுக்கு எப்படி பயப்படுகிறான். ஆண்டவர் ஒரு சிலரை பார்த்து இவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் சொல்லியே சொல்லி இருக்கிறார். நமக்கு அப்படிப்பட்ட சாட்சியல் எல்லாம் கிடையாது பாருங்க. நமக்கு எப்படி சாட்சியல் இருக்கிறது இன்னைக்கு யாராந்து பார்க்க முடியுமா? ஆண்டவர் அந்த நாட்கள் சிலரை பார்த்து அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன், அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன் என்று சொல்லி இருக்கிறார் இல்லையா? இன்னைக்கு நம்மளை பார்த்து எத்தனை பேர் அப்படி சொல்லுகிறார்கள்? திருப்பிகளை யாத்திராகமம் 10:2 சீக்கிரம் வாசிங்க. யாத்திராகமம் 10:2.
நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்கு செய்த என் அடையாளங்களையும் உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கு நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு நான் அவர்கள் இருதயத்தையும் அவர் ஊழியக்காரன் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார்.
ஆண்டவர் எகிப்தில நீங்க பாத்தீங்கன்னு பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாரா? கடினப்படுத்தினார் இல்லையா? ஆண்டவர் அங்கு கடினப்படுத்தினார். நமக்கு இன்றைக்கு கடினமான இருதயம் பெருகி இருக்கு பாருங்க. இன்னைக்கு அந்த ஜாத்திராவத்தில் அங்காலே நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா அநேக இடத்துல கர்த்தர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவனுடைய இருதயம் ஒரு சில நேரங்களில் கடினமாயிட்டு சொல்லி பார்க்கக்கூடியதா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா அன்னைக்கு கர்த்தர் அவங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துறதுக்கு இங்க ஆதாரம் என்னச்சுன்னா நீங்க உங்க பிள்ளைகளுக்கு உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் எகிப்தில நடந்தது என்ன சொல்லி விளக்கணும் ஐயா. சொல்லிக் கொடுங்க சொல்லி போட்டு இன்னைக்கு நமக்கு என்ன தெரியுமா? நமக்குள்ளயும் என்ன இருக்கு தெரியுமா? கடினமான இருதயம், விட்டு கொடுக்கிற இருதயமே கிடையாது பாருங்க. கடினமான இருதயம் பாருங்க. அதை உடைக்க நமக்கு தெரிகிறதே இல்ல பாருங்க. ஏதாவது ஒன்றை எடுத்து வைத்து அதுல விடாப்பிடியாக நிற்பது அது கடினமான இருதயமாடு. ஒன்றை விட்டுக் கொடுப்பதற்கு வழி தேடுவதில்லை கடினமான இருதயம். ஒன்றை விட்டுக் கொடுப்பதற்கு வழி தேடுவதில்லை கடினமான இருதயம். நான் பிடித்த முயலுக்கு மூன்று காலம் சொல்லி நிற்பது அது கடினமான இருதயம். விட்டு கொடுக்க தெரிந்திருக்க வேண்டும், விட்டுவிட பழகி கொள்ள வேண்டும். நாம் பார்வோனுடைய ஆவியுடையவர்களாய் இருந்திராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. விளங்குறதா? பார்வோனுடைய ஆவி எப்படி இருந்தது? அவன் எப்படித்தான் இருந்தான் பாருங்க. வைராக்கியம் கொண்டிருந்தான் பாருங்க. விடமாட்டேன்னு சொல்லி இருந்தான் பாருங்க. கடின இருதயம் உள்ளவனாய் இருந்தான் பாருங்க. கர்த்தருடைய வழிநடத்தல் எப்படி இருந்தாலும் நமக்கு இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியம். விடாப்பிடியாத காரியம், விடமாட்டேன், சொல்ல மாட்டேன், என்னை ஆராய்ந்து பாருமாண்டவரே, என் இருதயத்தை ஆராய்ந்து பாருமாண்டவரே. ஐயா நீங்க அல்லாவிட்டா நான் நம்முடைய இருதயத்தை இப்படி விடாப்பிடியாக வைத்திருப்பதை விட்டு விட்டு கொடுத்து பழகிட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா அநேக காரியங்களுக்கு சீக்கிரத்தில் நீங்கள் பதிலை கொண்டு வருவராக இருப்பீங்க. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஐயா, எப்பவும் தாழ்ந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும். விளங்குறதா? எப்பவும் ஒருபடி தாழ்ந்து போக கற்றுக்கொள்ளுங்க, அது நாளைக்கு ரெண்டு படி உயர்ந்து போக உதவி செய்யும் பாருங்க. ஒருவர் சொன்னார், இந்த கீழ்படி இல்லாம மேல்படியில் ஏற முடியாதுன்னு சொல்லி. சரியா சொல்றது. கீழ்படி இருக்கு பாருங்க. இந்த படி மேல்படிக்கு மிகவும் முக்கியமான படி. அநேகருக்கு இந்த கீழ்படியே இல்லாமல் மேல்படி இருக்கிறது. வழங்கிச்சா என்ன சொல்றேன்னு சொல்லி? படி எனக்கு கீறி இல்ல கொன்றோம். கீழ்படி இல்லாம அந்த படிக்கு ஏற முடியாது பாருங்க. வழங்குறத ஆகையினால விட்டு கொடுத்தல் நமக்குள்ள இருக்க வேண்டும். வைராக்கியம், விடமாட்டேன். ஆகையினால நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதுங்க? சும்மா ஆராய்ஞ்சு பாருங்கப்பா. தாவீது ராஜாவே 6000 நமக்கு 6000 என்ன? நம்முடைய இருதயம் எந்த விஷயத்துல இருக்கிறது? லூக்கா 7:35 35 வாசிங்கள்.
ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாரும் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ள.
7 லூக்கா 7:35 36 இருந்து வாசிங்க.
பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகி ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான்.
தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் பாருங்க.
இதுல பின்னுக்கு வாசிக்கிட்டு முழுது பரவாயில்ல. தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் பாருங்க, தனக்குள்ளே நினைத்துக் கொள்வது பாருங்க. ஐயா வெளியில நடக்கிற காரியங்களை பார்த்து உங்களுக்குள்ளே நீங்கள் படம் ஓட்டாதீங்க, வழங்குறதா அது நல்லதில்ல. தேவ பிள்ளைகளுக்கு அது ஏற்றது கிடையாது. இங்கேயும் ஒரு காரியம் நடக்குது பாருங்க. ஒரு ஊழியக்காரன் வந்து ஆண்டவரை வாப்பா எங்க வீட்டுக்கு சாப்பாடு தான் சாப்பாடு தாரன்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போனா, அங்க ஊர்ல இருந்த ஒரு பாவியாகி ஸ்திரி வந்து என்ன செய்தால் தெரியுமா, ஆண்டவருடைய காலை கழுவி ஆண்டவருடைய காலை துடைத்து ஆண்டவருக்கு தேவையானது எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார். அழைத்து வந்த பரிசுத்தவான் என்ன சொல்றான் தெரியுமா, இவர் தீர்க்கதரிசியா இருந்திருந்தா வந்திருக்கிற ஆள் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாருப்பா. ஆண்டவர் சொன்னாரு, இங்க வாப்பா, அங்க பின்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னு வாப்பா, நான் வீட்டுக்கு வந்தேன், எனக்கு செய்ய வேண்டிய ஒன்றையும் நீ செய்யல. அதுல உண்மை எப்படி இருக்கு தெரியுமா, நல்ல அருமையாக இருக்குது இல்லையா. அநேக பாவத்தை செய்தவள் இப்படித்தான் நடப்பாள், மன்னிப்பு பெற்றவன் இப்படித்தான் நடப்பான் என்று சொல்லி ஆண்டவர் விளக்கப்படுத்தி விட்டு கடைசியில் அவனையே கடைஞ்சு பாப்பா உண்டு வீட்டுக்கு வந்தேன், கால் கழுவு நீ தண்ணி ஊத்தல, கால் கழுவு எனக்கு தண்ணி வைக்கல, என்ன தரல, நீ ஒன்றுமே தரலையாப்பா. இன்னைக்கு அநேகர் ஆண்டவருக்கு செய்யறதும் இல்ல, செய்யறவங்களை விடுறதும் இல்ல. அந்த சம்பவத்தை தொடர்ந்து பின்னுக்கு வீடு வரை வீட்டை போய் வாசிச்சுவாங்க, அதாவது பலதற்கு நான் முடிக்க போறேன். அந்த சம்பவத்தை பின்னுக்கு போய் வாசி ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, யோ நீ நான் வந்தப்பா உன் வீட்டுக்கு, உன் வீட்டுக்கு வந்த நீ ஒன்றுமே செய்யலையே, ஆனா உன் உள்ளத்துல என்ன சொல்லுகிறாய், அந்த மனுஷி வந்திருக்குது, அந்த மனுஷி பற்றி தெரிஞ்சா இவருக்கு தெரியுமா, அவரை பற்றி தெரியுமா, இவரை பற்றி தெரியுமான்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்னாலேயே சொல்ற, இந்த இருதயம் உனக்கும் எனக்கும் தகுந்ததில்லப்பா, இந்த இருதயம் உனக்கும் எனக்கும் தகுந்ததல்ல. ஆகையினால நாம் பார்க்கிற விதமாக நம்முடைய இருதயத்திலே நினைக்காத படிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாக இருங்கப்பா, எச்சரிக்கையுள்ளவர்களாக இருங்க. உங்களுக்கு தெரியுமா, நான் சம்பவத்தை சொல்லிட்டு மட்டும் யோபு இருக்கிறார் பாருங்க, தங்கள் பிள்ளைகள் இருதயத்தினால பாவம் செய்திருப்பாங்களோன்னு சொல்லி அதுக்கு ஒரு பலி. யோபு முதலாவது அதிகாரத்தில் இருக்கிறது, சம்பவத்தை விட்டுறேன்னா, தங்கள் பிள்ளைகள் இருதயத்துல பாவம் செய்திருவாங்க, செய்திருக்கலாம், அவங்க கொண்டாடினாங்க பாருங்க. வருஷத்தை கொண்டாடின பிற்பாடு ஜோபு நல்ல தகப்பம் பாருங்க, அவன் வந்து சொல்றான், என் பிள்ளைகள் இருதயத்துல பாவம் செய்திருப்பாங்க, அதனால ஒரு பலி நான் செலுத்தணும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலி செலுத்தினான் பாருங்க. ஏன் தெரியுமா, என் பிள்ளைகள் இருதயத்துல அந்த நாட்கள்ல இருதயத்திலே பாவம் செய்தா இப்படித்தான் பலி செலுத்தணும் பாருங்க. இந்த நாட்கள்ல நாம் செய்கிற பாவத்திற்கு எப்படி பலி செலுத்த போறோம், எப்படி செலுத்த போகிறோம், நமக்கு நினைச்ச மாதிரி எல்லாம் இருதயத்துல நினைத்துக் கொள்ளுகிறோமே, நாம நினைச்ச மாதிரி எல்லாம் இருதயத்துல பேசிக் கொள்ளுகிறோமே, நாம நினைத்த மாதிரி எல்லாம் செயல்படுத்திக் கொள்ளுகிறோமே, பலியை எப்படி செலுத்துவது, இந்த இருதயங்கள் எங்களுக்கு தகுந்ததல்லப்பா. ஏன் தெரியுமா, நீயோ தேவனுடைய மனுஷனே, கர்த்தாவே என்னுடைய இருதயத்தில் உமக்கு தகாதவைகள் இருந்தால் என்னை ஆராய்ந்து பாருங்கப்பா, என்னை ஆராய்ந்து பாருங்க, ஆண்டவரே சரியான வழியிலே என்னை நடத்துறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் இந்த நாளிலே கேட்போமா. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருங்க. ஹாலலூயா, ஹாலலூயா.